إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه العظام وبعد فيا عباد الله اتقوا الله العليم عز وجل وأطيعوه والله تعالى يقول وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بالله الرحمن الرحيم وإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون صدق الله العزيز الحكيم وقال نبينا صلى الله عليه وسلم إن الله طيب لا يقبل إلا طيبا أو كما قال عليه الصلاة والسلام برند بنيهم فرند منيهم வெள்ளிலேயும் நீங்களையும் மண்ணிலே மண்ணில ஜீவராசிகளையும் படைத்து பரிபோஷ பரிசுகின்ற அப்பாகிய வல்லவன் அல்லாஹ்வுல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு புகழ் அனைத்து முறித்தாக அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஏற்ற வந்தனமும் அகிலத்துக்கோர் அடிப்படையாய் வந்துவிட்ட சாஹில் மதீனா முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதிலும் அன்னாரின் நடித்துவதுகளை அணுகுமுறையாடு எடுத்து நடந்த அண்மை சஹாபாக்கள் சாதிகங்கள் தீர்க்க தேசிகள் இப்படி நாள் வரைக்கும் இம்மன்னகத்திலே தோன்றி மரணிக்கின்ற அனைத்து முஹ்மின்கள் முஸ்லீம்கள் யாப்பிரலும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதால் புனித ஜுமாவின் கடமையை பெரிதன மதித்து அன்பாக மறு சிறக்கும் அவனது அல்லகத்தில் இறகில்லத்தில் என்று குழுமிருக்கும் அல்லாஹ் நல்லே இஸ்லாமிய சகோதரர்களே எப்பொழுதிலும் சந்தர்ப்பத்திலும் எந்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் படைத்த இறைவன் ஒருவனை அஞ்சி நடக்குமாறு முதற்கண் அடியனுக்கும் அதுத்தன்மையாக உங்களுக்கும் வசியத்தன்னும் நற்போதனை புரிகின்றேன் தாங்கு பகர்கின்றேன் அங்கு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹ்வுல்ல சுப்ஹானஹு வ தஆலா சுத்தமான சத்தியமான யாராலும் எவராலும் சந்தேகிக்க முடியாத ஒரு மார்க்கத்தை தந்திருக்கின்றான் அந்த தீன் இஸ்லாத்தி அல்லாஹ்வுல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனித வாழ்வுக்கு எவைகள் தேவையோ அனைத்தையும் பூர்ணப்படுத்திருக்கிறான் தொழுகை மட்டுமல்ல நோன்பு மட்டுமல்ல ஜகாத்து மட்டுமல்ல மனித வாழ்வோடு சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களையும் பூர்ணப்படுத்திய மார்க்கம் தான் நம்முடைய இஸ்லாம் அதிலே ஆட்சி செய்கின்ற முறை சொல்லப்பட்டிருக்கிறது வியாபாரத்திலே முறை சொல்லப்பட்டிருக்கிறது குடும்ப வாழ்க்கையின் வழிகாட்டல்கள் கூறப்பட்டிருக்கின்றன மனிதனது பிறப்பு முதல் இறப்பு வரை அவனது உடல் உயிர் பெற்றதில் இருந்து மன்னரை நோக்கி செல்கின்ற வரைக்கும் உள்ள அத்தனை விடயங்களை உள்ளடக்கிய மார்க்கம் தான் நம்முடையது எதனை எப்படி செய்தால் விவாதத்தாக இறை வணக்கமாக மாறுமோ அதனை அருளி நபி சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் தெளிவுபடுத்தியிருக்கின்றார் அந்த வகையில் உலகத்தில் வாழ்கின்ற ஒரு மனிதன் தனது உழைப்பை எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் சம்பாத்தியத்தை எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் வருவாய் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சில முறைகளை போதிக்கின்றது அந்த முறைகளை தேடி ஒருவர் உழைப்பு செய்வாரையானால் சம்பாத்தியம் புரிவாரையானால் அல்லாஹ்வுல்ல சுப்ஹானஹு வ தஆலா எமது வியாபாரத்தை பாதுகாப்பான் எமது உத்தியோகத்தை பாதுகாப்பான் எமது தொழிலை பாதுகாப்பது மட்டுமல்ல அதிலே பதக்கத்து இருக்கிறது அதிலே நிம்மதி இருக்கிறது அதிலே சந்தோஷம் இருக்கிறது இதற்கு மாற்றமாக அல்லாஹ் ஹராமாக்கிய வழியிலே ஒருவர் பணம் சம்பாதிக்க முனைகின்ற பொழுது அவர் செல்வத்திலே கொடிகட்டி பறக்கலாம் மிகப்பெரிய லட்சாதிபதியாக இருக்கலாம் மிகப்பெரிய கோடிக்கோரனாக இருக்கலாம் ஆனால் அது அல்லாஹ் ஹராமா
ஆக்கிய வழியிலே தேடப்பட்ட பணமாக இருந்தால், அவன் தடை செய்த பாதையிலே தேடிய வருவாயாக இருந்தால், அதிலே அழிவு இருக்கிறது, அதிலே ஆபத்து இருக்கிறது, அதிலே பிரச்சனை இருக்கிறது. அது அவனை பதில் பாதாத குழியில் கொண்டு போய் போட்டுவிடும். அவனுக்கு பாரிய நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனால் தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பை பற்றி குறிப்பிடும் பொழுது சொன்னார்கள், நீங்கள் திரேடம் கையேந்துவதை விட, சுவால் செய்வதை விட, கஷ்டப்பற்றி சிரமப்பற்றி சமானான முறையில் உழைக்கின்ற உழைப்பிருக்கிறது, அதுதான் அல்லாஹ்வுக்கு மிக சிறந்த சம்பாத்தியம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு மனிதன் உழைப்பு இல்லாது சம்பாத்தியம் இல்லாது வீட்டிலே சோம்பேறியாக தூங்கி கிடப்பதையோ, அயன் மடியாது இத்தப்பாக ஆடை அணிந்து கொண்டு பாதையில் அரட்டி அடித்து திரிவதை இஸ்லாம் ஒருபொழுதும் வரவேற்கவே இல்லை. அதனால் தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உழைப்பு இல்லாது சம்பாத்தியம் இல்லாது வீட்டு சோறு சாப்பிடுகின்ற இடி சோறு சாப்பிடுகின்ற சோம்பேறி பாதிப்பினை விட கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நெற்றி வேர்வை சிந்த சிந்த சமாதான முறையில் உழைக்கின்ற பலசாலி இருக்கிறாரே, இவர் தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இஸ்லாம் எப்படி உழைப்பை ஊக்கப்படுத்தியிருக்கிறதோ, ஒரு மனிதன் உழைத்து முன்னேறும் என்று அறிமுகப்படுத்தியிருக்கிறதோ, அதற்கு சில முறைகளை சில நிபந்தனைகளை முன்வைத்திருக்கின்றது. ஆனால் இன்று என்ன நடக்கிறது, எனது கையிலே சொலுசொலையாக பணம் கிடைக்க வேண்டும், 400 லட்சம் மாற வேண்டும், 400 கோடி ஆக வேண்டும் என்பதற்காக அநேகமான உழைப்பு முறைகளை பார்த்தால் முழுக்க முழுக்க ஹராமாகத்தான் காணப்படுகின்றது. நமது சமூகத்திலே இன்று பக்திக்கு குறைவு கிடையாது, சூதுக்கு குறைவு கிடையாது, கப்பத்துக்கு குறைவு கிடையாது. வெட்க திருடி அந்நியவர்கள் பார்த்து சிரிக்கின்ற அளவுக்கு, எல்லை ஆடுகின்ற அளவுக்கு நமது சமூகத்திலே எத்தனை பேர்கள் குடி வியாபாரிகளாக இருக்கிறார்கள், போதை பொருட்களை விற்பனை செய்கிறார்கள், அதனை சந்தைப்படுத்துகின்றார்கள். இந்த அளவுக்கு என்றால் அறமான சம்பாத்தியத்துக்காக 400 கோடி ஆக வேண்டும் என்பதற்காக அறமான தொழிலுக்காக ஒரு ஆணை கூட பயன்படுத்திய வரலாறு நமது சமூகத்திலே இருக்கத்தான் செய்கின்றது. 3 வருடங்களுக்கு முன்பு ஒரு ரமதான் உரிய காலத்தில் விமான நிலையத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவம், ஒருவர் அவையாம் விமான நிலையத்தின் உள்ளே இருந்து கொண்டு குரான் சூரா யாசினை ஓடிக்கொண்டே இருக்கிறார். இதனை அவதானித்த சுங்கு திணைக்கிற ஒரு அதிகாரி, ஒரு கஸ்டம் ஆபீசர் இதை அவதானித்து சந்தோஷப்பட்டார். எம்முடைய முஸ்லிம்கள் பிரயாணத்திலும் கூட இந்த குரானை அயாத்தாக்குகின்றார்களே, ரமதானை அமலை கொண்டு சிறப்பிக்கிறார்களே என்று சந்தோஷப்பட்டார். குரானா ஓடியது இல்லவே இல்லை, அவரது காலடியிலே போதை பொருட்கள் குமித்து வைக்கப்பட்டிருந்தன. அவைகள் அகப்படாமல் இருப்பதற்காக வேண்டி சூரா யாசினை பாதுகாப்புக்காக ஓடுகிறார் என்றால், அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இவர்கள் நாம் மோசை சிந்திக்க வேண்டும், நபருடைய வாழ்க்கையை சிந்திக்க வேண்டும். அத்தகைய சிந்தனை இல்லாத காரணமாகத்தான் இன்று மானங்கற்ற முறையிலே ரோசங்கற்ற முறையிலே தனது வாலிபத்தையும் சக்தியையும் இன்று ஹராத்துக்கு பயன்படுத்துகின்றார்கள். இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பயமச்சம் கிடையாது, கபருடைய அச்சம் கிடையாது. இந்த உலகத்திலே நாமெல்லாம் வாழ வந்தவர்கள், நம் வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள் என்று ஒரு இருமாப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இஸ்லாம் உழைப்புக்கு வழிவகுக்கும் கூட இந்த ரோசங்கற்ற முறையிலே, அவமானமான முறையிலே தனது வாலிபத்தையும் சக்தியையும் கடவுளுக்காக வேண்டி பயன்படுத்துகிறார்கள், ஹராமத்துக்காக வேண்டி பயன்படுத்துகின்றார்கள். ஒன்றை அறமாக்கி வைத்திருந்தால் அதிலே கடுகு முடியாதது கூட சமூகத்துக்கு லாபம் கிடையாது, வெற்றி கிடையாது, அதிலே நிம்மதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது. உதாரணத்துக்காக பட்டியை எடுத்து நோக்கின்ற பொழுது பட்டி குட்டி மூடும் என்று நாம் நினைத்திருக்கின்றோம், அது வியாபாரத்துக்கு வழிவகுக்கும் என்று நாம் எண்ணியிருக்கிறோம், அது பொருளாதாரத்தை மெலுக்கும் என்று அரசாங்கம் சொல்கிறது. ஆனால் வல்லவன் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் வட்டியை அளிக்கிறான், சதகாவை வளர்க்கிறான். எந்த வட்டி வெளிப்பான்மையில் பொருளை வளர்ப்பதுபோல் தோன்றுகிறதோ அது பொருளை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த சதகா, எந்த தர்மம் பொருளை அளிப்பது போல் தோன்றுகிறதோ அது பொருளை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது. வங்கியிலே லோன் எடுத்து வியாபாரம் செய்தவர்கள், வங்கியிலே லோன் எடுத்து வீடு கட்டியவர்கள், தினேசுக்கு வாகனம் வாங்கியவர்கள், எடுத்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் இன்று நாட்டை விட்டு தலைமறைவாகின்றார்கள், ஊரை விட்டு தலைமறைவாகின்றார்கள், குடும்பத்தை விட்டு தலைமறைவாகின்றார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒன்றை அறமாக்கி வைத்திருந்தால் அதிலே தனிப்பட்ட வாழ்வுக்கும் சமூக வாழ்வுக்கும் அழிவை இருக்கிறது, ஆபத்து இருக்கிறது, அதிலே பிரச்சனை இருக்கிறது. எனவே நாம் அறமான சம்பாத்தியத்துக்கு உடந்தையாக தேவையில்லை. சிறிய ஒரு தொழிலாக இருந்தாலும் அது பெட்டிக்கடையாக இருக்கலாம், கடலை வியாபாரமாக இருக்கலாம், கடை வியாபாரமாக இருக்கலாம், சிறிய ஒரு தொழிலாக இருந்தாலும் அதற்கு நாம் பின்னடைய தேவையில்லை, வெட்கப்பட தேவையில்லை. ஹலாலாக செய்கின்ற பொழுது, நீதி நேர்மையாக செய்கின்ற பொழுது அதிலே வரக்கத்திருக்கிறது, அதிலே நிம்மதி இருக்கிறது, அதிலே சந்தோஷம் இருக்கிறது. இதற்கு மாற்றமாக ஹராமான சம்பாத்தியத்திலே இன்று காலடி எடுத்து வைத்ததன் காரணமாக அல்லாஹ் சுபஹானஹு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வரக்கத்தை பறித்தெடுத்து விட்டான். அநேகமான வியாபாரிகள் கூறுகின்றார்கள், வியாபாரம் வேகமாக இல்லையே, வியாபாரம் சுறுசுறுப்பாக இல்லையே, சீசன் நன்றாக இல்லையே. ஆம், குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக சொல்கிறது, இந்த வீட்டில் இந்த நாட்டில் ஹராமான சம்பாத்தியம் தடை விதித்தாலுமோ அல்லாஹ் வருவாயின் வாயிலை, இன்கமின் வாயிலை அடைத்து விடுவான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, எந்த ஒரு மனிதன் ஹராமான முறையில் பணம் சம்பாதித்து அப்பணத்தின் மூலம் தனது உடம்பை வளர்ப்பானையானால் அந்த உடம்புக்கு என்ன கிடைக்கும்? அது நரகத்துக்குத்தான் தகுதியானது, சொர்க்கத்துக்கு தகுதியே கிடையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். இதனை அன்றைய நாயக தோழிகள் சஹாபியாக்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். சஹாபாக்கள் இஸ்லாத்தை விளங்கியவர்கள், ஈமானிய உணர்வுள்ளவர்கள், தனது மனைவிமார்களுக்கும் இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்தார்கள். ஹராம் என்று சொல்லும் பொழுது பயந்தார்கள். எவ்வளவு தூரம் பயந்தார்கள் தெரியுமா? தன்னுடைய கணவன்மார்கள் உழைப்புக்காக வேண்டி செல்கின்ற பொழுது, தொழிலுக்காக வேண்டி வெளிக்கிழங்குகின்ற பொழுது அவர்களை நோக்கி செல்வார்களாம், அருமை கணவரே, நீங்கள் தொழிலுக்காக வேண்டி செல்கிறீர்கள், சம்பாத்தியத்துக்காக வேண்டி புறப்படுகின்றீர்கள், நீங்கள் ஹராமான முறையில் பணம் சம்பாதித்து அப்பணத்தை வீட்டுக் கழித்து வர வேண்டாம், நீங்கள் உழைப்பு இல்லாது, சம்பாத்தியம் இல்லாது, தொழிலில்லாது வீட்டிலே சோந்தரியாக தூங்கி கிடந்தால் அதன் மூலம் ஏற்படுகின்ற பசி, அதன் மூலம் ஏற்படுகின்ற பட்டணி, அதன் மூலம் ஏற்படுகின்ற சிரமங்களை எல்லாம் நாம் சகித்துக் கொள்வோம். ஹராமான முறையில் பணம் சம்பாதித்து அப்பணத்தை வீட்டுக்கு எடுத்து வந்து விட்டால் அதை எமக்கும் எமது பிள்ளைகளுக்கு முன்ன தருவீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னதை மறந்து விட்டீர்களா? எந்தோரு உடம்பிலே ஹராமான ஒரு கிடி அல்லது உணவு கலக்கப்படுமோ அவர் கால கடல் கடுக்க கடுக்க கண் திமிட்டு திமிட்டி இரா வணக்கம் புரிகின்ற ஒரு வணக்கசாலியாக இருக்கலாம், ஹஜ்ஜிக்கு மேல் ஹஜ்ஜி செய்த ஹாஜியாக இருக்கலாம், மிகப்பெரிய உன்னத தியாகியாக இருக்கலாம், அவரது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அந்த உடம்பின் நரகத்துக்குத்தான் தகுதியானது என்று ரசூலுல்லாஹ் சொன்னது ஞாபகம் இல்லையா என்று உழைப்புக்காக வேண்டி விலக்கில் இருந்துகின்ற கணவன்மார்களுக்கு புத்திமணி சொல்லி அனுப்புகிறார்களே என்றால், அருமை பெரியவர்களே சகோதரர்களே, இதே போன்ற ஒரு வார்த்தை ஒரு பெண்ணுடைய வாயிலிருந்து வந்தாலே போதும் அக்கணவன் பிரிந்துவிடுவதற்காக, இத்தகைய வார்த்தைகள் வருவதற்காக வேண்டி அவர்களுக்கு ஈமான் உணர்த்துகின்றோமா, அவர்களுக்கு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றோமா? இல்லவே இல்லை. அவர்களுக்கு தொலைக்காட்சி வேண்டும் என்றால் அதை வாங்கிக் கொடுக்கிறோம், அவர்களுக்கு ஆபரணம் வேண்டும் என்றால் அதை வாங்கிக் கொடுக்கிறோம், அவர்களின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசை அந்த தொலைக்காட்சியும் வீட்டு தளபாடங்களும் ஆடை துணிமணிகளும் தான். ஒரு நாளைக்கு கணவன் பதிலுக்கு செல்லவில்லை என்றால் அங்கே அவற்ற ஆரம்பிக்கிறார்கள், ஏன் சோம்பேறியாக தூங்கி கிடக்கிறீர்கள், பக்கத்து வீட்டு காரனை பாருங்களேன், அவன் நன்றாக உழைத்து எத்தனையோ வாகனங்களை எடுத்திருக்கிறான், எத்தனையோ வீடு கட்டியிருக்கிறான், எத்தனையோ கடைகளை வைத்திருக்கிறான், ஏன் உங்களுக்கு இந்த ஊக்கம் இல்லை, ஏன் உங்களுக்கு இந்த முயற்சி இல்லை என்று அறமான சம்பாத்தியத்திற்காக வேண்டி தனது கணவன்மார்களை ஊக்கப்படுத்துகின்றார்கள். அருமை பெரியவர்களே சகோதரர்களே, இதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார்? நாமேதான். எவரையும் குறையாக சொல்ல முடியாது. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த ஒரு ஆணோ எந்த ஒரு பெண்ணோ எந்த ஒரு குடும்ப தலைவனோ ஹராமான முறையில் பணம் சம்பாதித்து அப்பணத்தை கூட தனது பிள்ளைகளுக்கு கொடுப்பானேயானால் அவன் தனது பிள்ளைகளை ஹராத்துக்கு தயார்படுத்துகின்றான். அந்த பிள்ளையின் உள்ளத்திலே ஈமான் உணர்வு இருக்காது, அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்காது, பெற்றோருக்கு வழிபடுகின்ற தன்மை இருக்காது, மனைவியின் உள்ளத்திலோ சொல்லுகின்ற ஆசியாரம் இருக்காது, கணவனுக்கு வழிபடுகின்ற தன்மை இருக்காது. ஏன்? அங்கே ஹரா உண்ண கொடுத்ததன் காரணமாக அதாலுக்கு வழிவகுக்காது, நல்லவைகளுக்கு இடம் கொடுக்காது என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று எத்தனையோ பெற்றோர்களை பார்க்கிறோம், கண்ணீர் வடிக்கிறார்கள், முறையிட சென்றார்கள், எனது மனைவியை நான் அழகாக பராமரிக்கிறேன், எனது பிள்ளைகளை அழகான முறையில் கவனிக்கின்றேன், உண்ண கொடுக்கிறேன், உடுக்க கொடுக்கிறேன், பயணங்களுக்கு அழைத்து செல்கிறேன், எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி கொடுக்கிறேன், ஆனால் எனது மனைவி என் பேச்சை கேட்கிறார் இல்லை, எனது மனைவி எனக்கு வழிபடுகின்றால் இல்லை, எனது பிள்ளை என்னை மீறி வருகின்றான், எனக்கு யாராவது சூனியம் செய்திருப்பார்களோ, குடும்பத்தை பிரிப்பதற்காக வேண்டி சத்தினை செய்திருப்பார்களோ என்று பலவாறு கற்பனை செய்கிறார்கள். அருமை பெரியவர்களே சகோதரர்களே, எந்த ஒரு சூனியம் இல்லை, சத்தினை இல்லை, எந்த மண்ணும் இல்லை, உங்களது சம்பாத்தியத்தை அலசி ஆராய்ந்து பாருங்கள், அங்கே ஹராம் கடக்கப்பட்டுவிட்டால் அந்த குடும்பமோ கட்டுப்பாடற்ற ஒரு குடும்பமாக உங்களுக்கு அடங்காத ஒரு குடும்பமாக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனைத்தான் சொன்னார்கள், மனிதரா தௌபன் யாத்ரதி தவாகின் ஃபபீஹி திர்ஹமுன் ஹராம் லம் யக்பலில்லாஹு லஹு ஸலாத்தன் மாதாம் அலைஹி. எவ்வளவு தூரம் ஹராத்தை விட்டு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று அநேகமான வியாபாரங்களை பார்த்தால் இஸ்லாத்துக்கு மாற்றமாக நடைபெறுகின்ற ஒரு காலம், நம்மால் என்ற அளவு தனது உழைப்பை ஹலாலாக்க முயற்சியிருக்க வேண்டும். நாம் இங்கு தொடுகின்றோம், நோன்பு நோக்கின்றோம், ஜகாத்து கொடுக்கின்றோம், ஒருவர் ஹராமான முறையிலே உழைத்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்கிறார், உம்ராவுக்கு செல்கிறார், ஹராம் கட்டியதோடு நீர் உழைத்து வந்த பணமோ அடுத்த அதிக சூரையானுடைய அமானில சொத்தாக இருக்கிறது, சூறையாடப்பட்ட பணமாக இருக்கிறது. இந்த ஹஜ்ஜிலே இந்த உம்ராவிலே உனக்கு எந்த பயனும் கிடையாது என்று மலக்குமார்கள் மறுத்து விடுகிறார்கள் என்றார்கள். அருணை நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், ஒருவர் 10 திருகம் கொடுத்து 10 வெள்ளி காசுகள் கொடுத்து ஒரு ஆடை வாங்குகிறார், ஒரு சேர் வாங்குகிறார், அந்த 10 வெள்ளி காசிலே ஒரு திருகம் வெள்ளி காசி ஹராமான பணமாக இருந்தால் அதனை அறிந்து சொல்லும் காலம் எல்லாம் அவரது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதாரணத்துக்காக ஒருவர் 1000 ரூபாய் கொடுத்து ஒரு சாராம் வாங்குகிறார், ஒரு கேஸ் வாங்குகிறார், அந்த 1000 ரூபாயிலே 100 ரூபாய் ஹராமான பணமாக இருந்தால் அதனை அணிந்து சொல்லும் காலமெல்லாம் லம் யக்பலில்லாஹு லஹு ஸலாத்தன் மா தாம அலை, அவனது தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றார்கள் கடைகின்றது. அவர் வீடு கட்டுகின்றார், வாகனம் வாங்குகின்றார், கடை வைத்திருக்கிறார். அந்த ரங்கத்தை அலசி ஆராய்ந்து பார்த்தால் அவர் கட்டிய வீடோ வங்கி எடுத்த லோனாக இருக்கிறது, ஓடுகின்ற வாகனமோ பேன்ஸாக இருக்கிறது, அது லீசிங்காக இருக்கிறது. இந்தியாவில் தேசத்துக்கு கீழால் ஒரு முதலாளிக்கு கீழால் பல வருடம் வேலை புரிந்து அப்பணத்தை சூறையாடி வந்து இன்று திடீர் கோடீஸ்வரர்களாக மாறுகின்றார்கள், திடீர் வாகனத்தை வைத்து ஒரு செல்வந்தர்களாக மாறுகின்றார்கள். அநேகமான வீடுகளை பார்த்தால் அங்கே கால் பதித்து ஒரு தண்ணீர் சொத்து குடிப்பதற்கு கூட பயங்கரமாக இருக்கிறது. வெளிப்படையிலே அவரை போன்றொரு சிறந்தவர் கிடையாது, அவரை போன்றொரு வணக்கசாலி கிடையாது, அவரை கொண்டு தர்மகர்த்தாவாக கிடையாது. அருமை பெரியவர்களே சகோதரர்களே, யாருக்கு படம் போட்டுகிறோம், யாருக்கு நாடகம் நடிக்கிறோம்? இன்றைக்கு அவர் நாமில் இவர்கள் சிக்கத்தான் செய்கிறார்கள், இவர்கள் மாற்றத்தான் செய்கிறார்கள். வருகின்ற வாகனமோ லீசிங்காக இருக்கிறது. ஆனால் ரமலாவுடைய மாதம் வந்துவிட்டால் 27 தினம் அன்று இமாமுடைய தௌபாவுக்காக வெள்ளி வைத்தன் ஆடை அணிந்து கொண்டு வெங்கப்பிரோனை போன்ற ஒரு யமன் உயர்ந்த தொப்பி அணிந்து கொண்டு குடும்பம் குடும்பமாக தௌபாவுக்கு வந்து இறங்க சென்றார். அவர் வருகின்ற வாகனமோ லீசிங்காக இருக்கிறது, அதுவுமோ பிளேன்ஸாக இருக்கிறது, செய்கின்ற வியாபாரமோ அடுத்த அதிகாரிய அமானிய சொத்தாக இருக்கிறது. 83 ஆண்டு நடைபெற்ற இனக்கலவரத்திலே தமிழர் முஸ்லிம்களை நம்பி சொத்தை பாதுகாத்து தருமாறு கொடுக்கப்பட்டது. அதற்கு துரோகம் செய்தவர்கள், அவை திருடியவர்கள் எத்தனையோ பேர்கள் இன்று பரம்பரை போலீஸர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மௌலானா பள்ளியாக இருக்கலாம், லெப்த பள்ளியாக இருக்கலாம், ரோயல் பள்ளியாக இருக்கலாம், எந்த சகாபித்தன் குடும்பமாக இருந்தாலும் அடிப்படை ஹராம் என்றால் அதிலே இருந்து பிறக்கக்கூடிய அனைத்தும் ஹராம் தான். இரத்தம் ஹராத்திலே ஓடிக்கொண்ட சகோதரர்களே பெரியவர்களே, இதற்கெல்லாம் கேள்வி இருக்கிறது. மறுமையில் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று யாரும் சிந்தித்ததுண்டா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், கணவன் மனைவிக்கு விரண்டோடக்கூடிய சகோதரி சகோதரிக்கு விரண்டோடக்கூடிய யாரும் யாருக்கு முறை செய்ய முடியாத, எவருக்கும் எவரும் கை கொடுக்க முடியாத அந்த பயங்கரமான மக்கள் மைதானத்திலே ஐந்து கேள்விகள் கேட்கப்படாத வரையில் முன்னெடுத்த காலை பின்னெடுக்க முடியாது. எப்படி தப்ப முடியும் அல்லாஹ் நல்லடியார்களே? இந்த உலகத்திலே தான் அடுத்த அணியாவுடைய காணியிலே ஒரு தான் அநியாயமாக பிடித்து விட்டு அடுத்த சத்தை சூறையாடி விட்டு அனாதையின் சத்துக்களை அபகரித்து விட்டு ஒரு கெட்டிற்கு முன்னால் ஒரு லோயருக்கு முன்னால் ஒரு பொருட்களுக்கு முன்னால் எனக்கு பேசாற்றல் இருக்கிறது, எனக்கு நாமாற்றல் இருக்கிறது என்று உண்மையை பொய்யாக்கலாம், பொய்யை உண்மையாக்கலாம். ஆனால் அந்த உறுப்புகளுக்கெல்லாம் சுற்றி வாய்க்கு பூட்டு போடப்பட்டு நமக்கு எதிராக கைகள் பேசுகின்ற காவல்கள் பேசுகின்ற அந்த மக்கள் மைதானத்திலே ஐந்து கேள்விகள் கேட்கப்படாத வரையில் முன்னெடுத்த காலை பின்னெடுத்து வைக்க முடியாது. அந்த ஐந்து கேள்விகளில் ஒன்றுதான் பொருளை எந்த வழியில் சம்பாதித்தாய், சம்பாதித்த பொருளை ஈட்டிய பொருளை எந்த வழியில் செலவழித்தாய் என்று சம்பாதித்ததற்கும் கணக்கு சொல்லியாக வேண்டும், செலவழித்ததற்கும் பதில் சொல்லியாக வேண்டும். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே அந்த பயங்கரமான நாளில் நமது ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும், ஆமான் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த உலகத்திலே எந்த நோக்கத்தின் பெயரில் வணக்க வழிபாடுகள் புரிகிறோமோ அந்நோக்கத்தை அடைவதாக இருந்தால் உழைப்பை ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள், சம்பாத்தியத்தை ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள். ஹராம் ஹராம் என்று சொல்கின்ற பொழுது பட்டி எடுப்பது மட்டுமல்ல ஹராம், மது அருந்துவது மட்டுமல்ல ஹராம், விபச்சாரம் புரிவது மட்டுமல்ல ஹராம். நமது வாழ்க்கையிலே நடைமுறையிலே ஏராளமான ஹராம் காணப்படுகிறது. ஆனால் நெட்டி கலக்க கலக்க கால் கடிக்க கடிக்க தொழுகின்ற தொழுகைக்கு குறைவு கிடையாது, நோன்புக்கு குறைவு கிடையாது, குர்ஆனுக்கு குறைவு கிடையாது. வியாபார முறைகளை பார்த்தால் பிறக்கும் உறுக்கும் நரகத்திலே பகாரிலே கால் வைப்பதாக இருந்தால் இன்று நரகத்திலே விழுந்தில் வைப்பது போல் இருக்கின்றது. எப்படி அல்லாஹ் நமது அமல்களை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்? அழிவே இல்லாத முடிவே இல்லாத ஆபரத்துடைய வாழ்க்கையிலே எப்படி ஜெயம் தரப்போகிறோம்? அருமை பெரியவர்களே, சகோதரிகளே, எனவே இஸ்லாம் உழைப்பை ஊக்கப்படுத்தியிருப்பது போல வழிமுறை கற்றுத் தந்திருக்கும் கூட இன்று அநேக மாணவர்களை பார்த்தால் நாலு திடீர் கோடி பொருளாக மாற வேண்டும், மக்கள் மதிக்கின்ற ஒரு பணக்காரனாக மாற வேண்டும் என்பதற்காக சம்பாத்தியத்திலே சில குறுக்கு வழிகளை கையாளுகின்றார்கள். அந்த குறுக்கு வழிகளில் ஒன்றுதான் இன்று யாராவது பொய் சொல்லி வியாபாரம் செய்வது. அநேகமான வியாபாரிகள் இன்று பொய் சொல்லி பழகிவிட்டார்கள். பொய் என்றாலே சுறு நாட்டம் எப்போது அடியான் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு சூறா இருக்கக்கூடிய மலக்குமார்கள் விரண்டு வருகிறார்கள் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகி சகோதரே, இது ஜப்பானுடைய சாமான், இது சிங்கப்பூருடைய சாமான் என்று பத்து ரூபாய் லாபத்துக்காக எத்தனையோ ஆயிரம் பொய்களை உரைக்கிறார்கள். இப்படி பொய் சொல்லி ஏமாற்றி அடுத்த அடியானுக்கு துரோகம் செய்து ஏஜென்சி வைத்து வியாபாரம் செய்கிறோமே, டபுள்ஸ் வைத்து பணம் சம்பாதிக்கிறோமே, இந்த பணம் நிலைத்திருக்காது, இது அவருக்கு பயனளிக்காது, இது அவருக்கு பலக்கத்திருக்காது. அல்லாஹ் ஏதோ ஒரு வழியில் பிடுங்கி எடுத்துடுவாங்க. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இப்படி பொய் சொல்லுவது போல ஏமாற்றுவது போல களவாடுவது போல இன்று எல்லா வியாபாரிகளுக்கு மத்தியிலும் எல்லா கடைகளுக்கு மத்தியிலும் காணப்படுகின்ற மற்றொரு பிரத்யேகமான பாவ செயல் தான் அளவை நிறுவையில் மோசடி செய்வது. இன்று இஸ்லாமிய கடையிலே ஒரு கிலோ சீனி எடுத்து விட்டு அந்நிய கடையிலே மற்றொரு கிலோ எடுத்து அளந்து நிறுத்தி பார்த்தால் இஸ்லாமிய கடை எடுக்கப்பட்ட அச்சீனியிலே 100 கிராம் குறைவாகத்தான் காணப்படுகிறது. இது சில்லறை கடை மட்டுமல்ல, இறைச்சி கடையாக இருக்கலாம், விடவ கடை கடையாக இருக்கலாம், ஜவிர கடையாக இருக்கலாம், ஆஜாராக இருக்கலாம், நீங்கள் உணவாக விற்கின்ற ஹோட்டல்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கழிவுப் பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது. துருநாற்றம் வீசக்கூடிய அதுக்கடைந்த உணவுப் பொருட்களை சூடாக்கி விற்பனை செய்யக்கூடாது. அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறார். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, சஹாபாக்களிலும் அந்தஸ்தில் வியாபாரிகள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு தூர தூர இடங்களுக்கு வியாபார நோக்கிலே பிரயாணங்களை மேற்கொண்டார்கள். ஆங்காங்கே பிரயாணத்தை மேற்கொண்ட சாதிகங்கள் இஸ்லாமிய தலைவர்கள் சீராக வியாபாரம் செய்ததனால் அந்தந்த நாடுகளோ இஸ்லாமிய நாடுகளாக மாறிவிட்டன. சிங்கப்பூர், இந்தோனேசியா, மலேசியா போன்ற நாடுகளை எடுத்து பாருங்கள். வரலாறு சொல்கிறது, ஆங்காங்கே பிரயாணத்தை மேற்கொண்ட சாதகங்கள் இஸ்லாமிய புத்திஜீவிகள் சீராக வியாபாரம் செய்ததனால் அந்த நாடுகளோ இஸ்லாமிய சாம்ராஜ்ய உடையதாக மாறிவிட்டது. ஆனால் இன்று அந்நியவர்கள் நமக்கு எதிராக படையெடுப்பதற்கும், நமக்கு எதிராக கொத்தரிப்பதற்கும், நமது வியாபாரத்தை அப்புறப்படுத்துவதற்கும் காரணம் என்ன? நம்முடைய ஹராமான சம்பாத்தியம் தான், நீதி நேர்வை இல்லாத வியாபாரம் தான். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் ஏன் ஆக்கப்பட்டிருக்கிறது? பணம் குறைவா, பொருள் குறைவா, வீரம் குறைவா? நமக்கென்று ஆட்சியாளர்கள் இல்லையா? நமக்கென்று தலைவர்கள் இல்லையா? நமக்கென்று நாடுகள் இல்லையா? நமக்கென்று கலாசாலைகள் இல்லையா? நமக்கென்று கல்விக்கூடங்கள் இல்லையா? இல்லாமல் இல்லை, எல்லாமே இருக்கத்தான் செய்கின்றன. படித்தவர்களும் பட்டதாரிகளும் முஸ்லிம்களே தான், ஆட்சியாளர்களும் அமைச்சர்களும் முஸ்லிம்களே தான், மன்னர்களும் மந்திரிகளும் முஸ்லிம்களே தான், செல்வந்தர்களின் செல்வாக்களும் முஸ்லிம்களுக்கு தான், நாடுகளும் நகரங்களும் முஸ்லிம்களுக்கு தான். சொல்ல போனால் உலகத்தை ஆட்சி படைக்கும் இயற்கை வளங்கள் கனிப் பொருட்கள் கூட முஸ்லிம்களுக்கு இருக்கின்றன. உலகத்திலே தங்கத்தை போன்ற விலை மதிப்புள்ள ஒரு பொருள் இருக்கும் என்றால் அதுதான் பெட்ரோலியம் என்று சொல்வார்கள். இப்படி எல்லா வளங்களும் இருந்தும் ஏன் முஸ்லிம்களுக்கு வெற்றி இல்லை? ஏன் முஸ்லிம்களுக்கு நிம்மதி இல்லை? ஹராமான சம்பாத்தியம் தான், நீதி நேர்மை இல்லாத வியாபாரம் தான். முன்னொரு காலத்திலே இஸ்லாமிய சமூகம் வியாபாரத்தை படிகட்டி பறந்தது. ஆனால் இன்று பதாரே அந்நியுடைய ஆக்கிரமிப்பு தாங்குவதற்கு காரணம் என்ன? நம்முடைய ஹராமான சம்பாத்தியம் தான், நீதி நேர்மை இல்லாத தொழில்கள் தான். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, எனவேதான் பொய்யின்றி கலவின்றி நீதி நேர்மையாக நடக்கக்கூடிய வியாபாரி இந்த உலகத்திலே வழக்கத்தையே நிம்மதி அடைவது மட்டுமல்ல, நாளைய கியாமத்துடைய நாளையில் எப்படிப்பட்ட அந்தஸ்துள்ளவர் தெரியுமா? மகன் நபிமார்களோடு சுகதாக்களோடு அபுபக்கர் சித்திக்கு ரவி அல்லா கொண்டு அவர்களை போன்ற ஈமான்தாரிகளோடு தீர்த்திருப்பார்கள், அவர்களோடு சேர்ந்திருப்பார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு மாற்றமாக கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற தோர்மையில் ஹராம் ஹலால் சிந்திக்காதே, நீதி நேர்மை இல்லாமே அளவை நிலுவையிலே யாரெல்லாம் மோசடி செய்வார்களோ, ஹராமான உத்தியோகங்கள் புரிவார்களோ, குர்ஆன் என்ன சொல்கிறது? பைலுல்லில் முத்தஃபிகீன், அந்த அளவை நிலுவையில் மோசடி செய்யக்கூடிய அந்த வியாபாரிகளுக்கு கேடுதான். அவர்களுக்கு பழக்கத்தில்லாமல் போய்விடட்டும், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகிவிடட்டும். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, அளவை நிறுவையில் மோசடி என்றால் அது கராசி மட்டுமல்ல, புத்தூர் அளவாக இருக்கலாம், கொத்தளவாக இருக்கலாம், முகத்தல் அளவாக இருக்கலாம், காணி அளப்பதாக இருக்கலாம். எந்த அளவுக்கு என்றால் ஒருவர் ஒரு நிறுவனத்திலே ஒரு கடையிலே 8 மணிக்கியாலம் வேலை புரிகின்றார், அவர் 6 மணிக்கியாலம் வேலை புரிந்து 8 மணிக்கியாலம் வேலை புரிந்ததாக அவர் ரெக்கார்ட் புக்கிலே சைன் பண்ண மனைவி பணம் எடுப்பாரையானால் அது அவருக்கு ஹராம் மட்டுமல்ல, அவருக்கு பரக்கத்தில்லாமல் போய்விடட்டும் என்று குர்ஆன் சட்ட தெளிவாக சொல்கிறது. ஆனால் இன்று அநேகமான அரசாங்க பாடசாலைகளாக இருக்கலாம், தனியார் பாடசாலைகளாக இருக்கலாம், அரபு கல்லூரிகளாக இருக்கலாம், மக்தப்களாக இருக்கலாம், பள்ளி வாயில் கல்லூரிகளாக இருக்கலாம், என்ன நடக்கிறது? ஒரு வகுப்புக்கு 45 நிமிடம் ஒதுக்கு பாடத்தை கொடுக்கப்படுவதாக இருந்தால் 20 நிமிடங்கள் அவருடைய தொலைபேசியிலே கழிகிறது, வட்டத்திலே கழிகிறது, இன்டர்நெட்டிலே கழிகிறது, பிசினஸ் பேசியிலே கழிகிறது. எங்கிருக்கக்கூடிய 25 நிமிடங்களை தான் வகுப்பு மாணவர்களுக்காக ஒதுக்க சென்றார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இப்படி எதிர்கால தூண்களாக மாணவர்களின் வாழ்க்கையை பாழாக்கி நேரத்தை வீணாக்கி எவர்கள் பணம் சம்பாதிப்பார்களோ அது ஹராம் மட்டுமல்ல, அல்லாஹ் அவர்களது பிள்ளைகளை வாழ்க்கையை வீணாக்குவார். அருமை பெரியவர்களே, ஊருக்குள்ளே ஊற்றி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளரும் என்று சொல்வார்கள் அல்லவா? பொறுப்பை சரியாக செய்யுங்கள், அமானத்தை சரியாக செய்யுங்கள். இன்று நாம் தேவைக்கு கீழாக இருந்து கதிரையிலே உட்கார்ந்து பாடக்கூடிய நேரத்தை வீணாக்கி அதனை பாலாக்கி பணம் சம்பாதிப்பது இருக்கிறது. மாதாந்தம் சொல சொல்லையாக பணம் எடுப்பது இருக்கிறது. இது ஹராம் என்பதற்கும் ஒருவர் வட்டிக்கடை வைத்து விபச்சார விடுதியை வைத்து மதுபான பாறை வைத்து பணம் சம்பாதிப்பதற்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. ஹராம் ஹராம் தான் சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே உழைப்பை ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள், தன்மார்க்கத்தை ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் தனக்கு கீழா வேலை புரிகின்ற அந்த தொழிலாளிகளுக்காக வேண்டி முதலாளிகள் கொடுக்கின்ற மாதாந்த பணத்தை மன சந்தோஷமாக கொடுங்கள், மனம் குளிரக்கூடியவாறு கொடுங்கள். தனக்காக வேண்டி உழைத்து தருகின்றவர்கள், தனக்காக வேண்டி பணத்தை சேகரித்து தருகின்றவர்கள், நாம் உழைத்து வீடு கட்டுகிறோம், வாகனம் வாங்குகிறோம், வீட்டு தேவைகளை நிறைவேற்றுகின்றோம். 5 வருடம் 10 வருடம் ஒருவர் கடையிலே வேலை புரிகிறார், ஒரு நிறுவனத்திலே புரி வேலை பணியாற்றுகிறார். ஆனால் அவருடைய சம்பளமோ கெளியோ அதோ கெளியாக காணப்படுகிறது. அன்று வரைக்கும் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்காக வேண்டி மாடு கொண்டு வேலை வாங்குகிறார்கள், அவர்கள் உயிரை வாங்குகின்றார்கள். அன்னை பெரியவர்களே, ஒரு தொழிலாளிக்கு 25,000 மாதாந்த பணமாக நீங்கள் முடிவு செய்து அதிலே குறை கண்டு 20,000 கொடுத்து 5,000 ரூபாயை உள்ளடி அடித்தீர்களே ஆனால் அது போனுக்கு செலவழிக்கலாம், பெற்றோருக்கு செலவழிக்கலாம், வீட்டு பிள்ளைகளுக்கு செலவழிக்கலாம், நரகத்தின் நெருப்பை சம்பாதிக்கிறீர்கள், நரகத்தின் நெருப்பை சாப்பிடுகிறீர்கள். இப்படி அநியாயம் செய்து துரோகம் செய்து பணம் சம்பாதித்தால் இதனால் பாதிக்கப்பட போவது நம்முடைய பிள்ளைகள் தான், நம்முடைய குடும்பம் தான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நம்மால் என்றானது தொழிலை ஹலாலாக்க முயற்சிடுங்கள், நீர் நேர்மையாக பொருளிட்ட செய்யுங்கள். வியாபாரத்தின் சட்ட திட்டங்களை பற்றி சொல்வார்களாக இருந்தால் கடல் அலை போன்று இருக்கின்றன, அவைகளை எல்லாம் சொல்ல முடிப்பதற்கு இந்த மிம்பர் மேடை நேரம் ஒழுக்காது. எனவே யாவா எமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருவாயாக, எமது கிளைகளை பொறுத்தருவாயாக, எமது மாதாக்கள் பாவங்களை மன்னித்தருவாயாக, யாவா எமது சம்பாத்தியத்தை ஹலாலாக்கி தந்தருவாயாக, நீர் நேர்மையாக பொருளீட்டு செய்ய தோற்றி தருவாயாக, சௌபாவில்லாத மூத்தகத்தில் பாதுகாத்து தருவாயாக, சொருக்கத்தை கலந்திர கார்களாக எம் அனைவரையும் ஆக்கிடுவாயாக. எந்தெந்த நாடுகளிலே முஸ்லிம்கள் பொருளாதாரத்துக்கு உலை வைக்கப்படுகிறதோ, சதித்திட்டம் இடப்படுகிறதோ, அவைகளை முறியடிக்க செய்வாயாக, செயல்விக்க செய்வாயாக, மேம்பட்டொரு சமூகமாக இஸ்லாமிய சமூகத்தை மாற்றி அமைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய
www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.
But it's from the Almighty. When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah, subhanallah.